ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். சிதைவெடுத்து உள்கார் ஒருவர் புதையும் பிற்பட்டு பாடொன்றும் களிறேன். அதாவது ஒரு யானை பார்த்தீங்கன்னா தன்னோட உடம்பு முழுக்க தன்னோட உடம்பையே மறைக்கும் அளவுக்கு அம்புகளால் தொலையிடப்பட்டு காயமடைஞ்ச போதும் அந்த யானை பார்த்தீங்கன்னா தளர்வடையாம சோர்ந்து போகாம தைரியமா தன்னம்பிக்கையா போராடுமாம். ஸோ இன்னைக்கு நான் சொல்ல போற ஸ்டோரிக்கும் இந்த திருக்குறளுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கு. ஸோ இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, அனாதையாக இருந்து அனாதை இல்லத்துல வளர்ந்து ஒரு டிகிரி முடிச்சுட்டு ஜாப் தேடி சென்னைக்கு வந்து அங்க பல்வேறு இடங்கள்ல நிராகரிக்கப்பட்டு தன்னோட உடமைகளை இழந்து பிச்சை எடுத்து குப்பை தொட்டியில இருக்க உணவுகளை உண்டு இன்னைக்கு திரும்ப மீண்டும் மதுரைக்கு வந்து அங்கே ஒரு டீ வியாபாரியாக மாறி நாளைக்கு ஒரு டீ கடைக்கு ஓனராக ஆக போகிற தைரியமான தன்னம்பிக்கையான தமிழரசன் அப்படின்ற ஒரு இளைஞரை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளை நிறைய பேருக்கு நம்ம கூட இருக்கவங்களையோ இல்லை நம்ம ஃப்ரெண்ட்ஸை பார்த்தோ நம்ம டெய்லி மீட் பண்ணுற ஒரு சில பர்சனை பார்த்தோ நமக்குள்ள ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வந்திருக்கும், அதாவது ஒரு தாழ்வு மனப்பான்மை வந்திருக்கும். நாமளும் அவனை மாதிரி தானே படிக்கிறோம், நாமளும் அவனுக்கு ஈக்குவலான டேலண்ட்லாம் வச்சுருக்கோமே, ஆனால் அவன் சீக்கிரமாக ஒரு வேலைக்கு போயிட்டான், லைஃப்பில் செட்டில் ஆகிட்டான், ஒரு வீடு வாங்கிட்டான், ஒரு கார் வாங்கிட்டான், சந்தோஷமாக இருக்கான், ஜாலியாக இருக்கான், ஆனால் நாம் இன்னும் இப்படியே இருக்குமே அப்படின்னு சொல்லி நம்மளை நிறைய பேருக்கு அந்த தாழ்வு மனப்பான்மை வந்திருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் அவங்களுக்கு தேவையானது அந்த சரியான நேரம் வரும்போது கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ இன்றைக்கி நாம் நினைக்கிற நிறைய பேருக்கு அந்த விஷயங்கள் சீக்கிரமாக கிடச்சிருச்சு, ஈஸியாக கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லி நாம் இன்றைக்கி நிறைய பேர் பற்றி நினச்சிட்ருக்கோம். ஆனால் உண்மை என்னென்னா, அவங்களும் அவங்களோட வாழ்க்கையில் பல்வேறு ஸ்ட்ரகிளை கடந்து தான் வந்திருப்பாங்க. அவங்க அந்த ஸ்ட்ரகிளை அனுபவிக்கலை அப்படின்னா அவங்களோட பேரண்ட்ஸ் நம்மளை மாதிரி அவங்க கஷ்டப்பட்டு ஒரு நல்ல நிலைமைக்கு வந்து அதுக்கப்புறம் அவங்களோட குழந்தைங்களுக்கு அவங்களோட பசங்களுக்கு அவங்க சப்போர்ட்டிவாக இருந்திருப்பாங்க. ஸோ அது மாதிரி தான் நாம் இன்றைக்கி கஷ்டப்பட்டு ஸ்ட்ரகிள்பட்டு முன்னேறி முன்னாடி வந்துட்டோம், நாளைக்கு நம்மளோட குழந்தைங்க அவங்கள மாதிரி சந்தோஷமாக இருப்பாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து தமிழரசனோட ஸ்டோரிக்கு வரும். தமிழரசன் பார்த்தீங்கன்னா வந்து அருப்புக்கோட்டையில் ஒரு அனாதையாக இருக்கார். அவர் அங்கே இருக்க ஒரு அனாதை ஆசிரமத்தில் அங்கேயே தங்கி வளர்றாரு, அங்கேயே படிக்கிறாரு, பிஎஸ்சி டிகிரி முடிக்கிறாரு. டிகிரி முடிச்சுட்டு சென்னைக்கு வேலை தேடி வர்றாரு. தங்கறதுக்கு இடம் இல்லாமல் மெரினா பீச்சில் தன்னோட உடைமைகளை அங்கே வச்சு அங்கேருந்து தங்கியிருக்காரு. அங்கே இருந்தே பல்வேறு இடங்களுக்கு வேலை தேடி அலைஞ்சிருக்காரு, பல்வேறு இடங்களுக்கு ஏறி இறங்கியிருக்காரு, எல்லா இடத்துலையுமே அவரை நிராகரிச்சிருக்காங்க. அதுக்கு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்ன டிகிரி முடிச்சிருந்தாலும் அது எங்களுக்கு பிரச்சனை இல்லைங்க, ஆனால் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக, அதாவது உங்களுக்கு ஜாமீன், அதாவது ரெக்கமெண்டேஷன் அப்படின்றது ஒன்று வேணும். அது அந்த ரெக்கமெண்டேஷன் இல்லாமல் நாங்கள் உங்களுக்கு வேலை கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி அவரை பல்வேறு இடத்துல நிராகரிச்சிருக்காங்க. ஸோ அவர் தொடர்ந்து அங்கேருந்து முயற்சி பண்ணிட்டு இருந்திருக்காரு. ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா அவரோட உடைமைகள், மெரினா பீச்சில் அவர் வச்சிருந்த உடைமைகள் எல்லாமே திருட்டு போயிடுச்சு, கையில் இருந்த காசும் செலவாயிருச்சு, சாப்பிட்றதுக்கு காசு இல்லை. கொஞ்ச நாள் அங்கே குப்பை தொட்டியில் இருக்க வீணாக போன உணவுகளை எடுத்து சாப்பிட்டுட்ருக்காரு. அதுக்கப்புறம் அங்கே போகிற வரவங்கக்கிட்டலாம் கையேந்தி பிச்சை எடுக்க ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே அங்கேருந்து மதுரைக்கு மூவ் ஆகிற அவர் மதுரையில் ரயில்வே ஸ்டேஷனில் தங்கியிருக்காரு. அங்கே பார்த்தீங்கன்னா போலீஸரால் இப்போ லாக்டவுன் இருக்கிறதுனால அங்கேருந்து அவர் விரட்டி அடிக்கப்படுறாரு. அங்கேருந்து மதுரையில் இருக்க பேருந்து நிலையங்கள், மாட்டுத்தாவணி, அலங்காநல்லூர், இப்படி பல்வேறு இடத்துல அவர் அங்கங்கே சுற்றிட்டு அங்கங்கே கை நீட்டி காசு வாங்கி அதை சாப்பிட்டுட்டு இருந்திருக்காரு. ஒரு கட்டத்தில் அவருக்கு ஒரு ஐடியா வருது, இந்த கடைகள் எல்லாமே மூடி இருக்கிறத பார்த்துட்டு அவருக்கு ஒரு ஐடியா வருது, நம்ம ஏன் டீ விற்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாரு. ஸோ டீ விற்கணும் அப்படின்னா ஃபஸ்ட் நம்ம தங்கறதுக்கு ஒரு இடத்த ஃபஸ்ட் ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணுறாரு. அதுக்கெல்லாம் காசு அவருக்கு எங்கேருந்து கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அவர் சென்னையில் இருந்து பிச்சை எடுத்துகிட்டு இருந்தார், கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷம் அங்கே பிச்சை எடுத்துருக்காரு. அந்த காசில் டெய்லியும் அவரோட செலவு 70 ரூபா போக மீதி இருக்க காசு எல்லாமே சேவிங்காக சேர்த்து வச்சிருக்காரு. அப்படி பார்த்தீங்கன்னா அவர் 7500 ரூபா சேவிங்காக சேர்த்து வச்சிருக்காரு. ஸோ அந்த காசில் மாதம் ஒரு 1300 ரூபா வாடகைக்கு ஒரு வீட்டை வாடகைக்கு எடுக்கிறாரு. அந்த வீடும் பார்த்தீங்கன்னா அவருக்கு அவ்வளோ ஈஸியாக கிடைச்சிடல, ஒரு 4-5 இடங்களில் நிராகரிக்கப்பட்ட பிறகு அவருக்கு அந்த வீடு கிடச்சிருக்காரு. அந்த வீடு கிடச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் அந்த டீ விற்கிறதுக்கு தேவையான சைக்கிள், அப்புறம் அந்த டீ ட்ரம் இதெல்லாம் வாடகைக்கு எடுத்திருக்காரு தன்னோட கையில் இருக்க காசில். மீதி பொருட்களை தன்னோட கையில் இருக்க காசை வச்சு சொந்த விலைக்கு வாங்கி வச்சுக்கிறாரு. ஸோ இப்படி தன்னோட டீ வியாபாரத்தை ஆரம்பிக்கிற தமிழரசன் டெய்லியும் தன்னோட சொந்த முயற்சியால் தன்னம்பிக்கையோட இந்த டீ வியாபாரம் செஞ்சிட்ருக்காரு. இப்படி டெய்லியும் அந்த வேலை டெய்லி ரோட்டில் போய் டீ வித்துட்டு வரப்போ அங்கே ரோட்டோரமாக இருக்க தன்னை போன்று ஆதரவு இல்லாமல் இருந்த ஒரு சில மனிதர்களை பார்க்குறாரு. பார்த்துட்டு டெய்லியும் அவர்கிட்ட போய் பேசுகிறாரு, தன்னோட கஷ்டங்களெல்லாம் அவர்கிட்ட ஷேர் பண்ண ஆரம்பிக்கிறாரு, அவங்களுக்கு ஃப்ரீயாக டீ கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. இப்படி போக போக பார்த்தீங்கன்னா அவர் ஒரு கட்டத்துக்கு மேலே தனக்கு வர வருமானத்தில் மீதியாக காசு வச்சு அவங்களுக்கு டெய்லியும் சாப்பாடு வாங்கி கொடுக்க ஆரம்பிச்சிருக்காரு. ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா அந்த காசுலாம் கொஞ்சம் அவர் வாங்கி கொடுக்குறதுக்கு பத்தாகாமல் போகிறதுனால என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஓகே இந்த சாப்பாடு எல்லாமே ஏன் நாமளே வீட்லேயே செஞ்சு அவங்களுக்கு கொடுக்கக்கூடாது, நல்ல உணவாக கொடுக்கலாம், கம்மியான செலவில் அதிகமான உணவை அவங்களுக்கு கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, தரமான உணவு கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டிலேயே சாப்பாடு செஞ்சு டெய்லியும் கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. ஸோ இப்படி கொடுத்துட்ருக்கவருக்கு இன்னொரு ஐடியாவும் தோணுது, நாம் ஏன் ஒரு டீ கடை வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டு, பிரதமரோட இந்த வேலை வாய்ப்பு திட்டத்தின் மூலமாக லோன் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணிட்டு பேங்க்கு போய் லோன் கேட்குறாரு. அங்கேயும் அவர் நிராகரிக்கப்படுறாரு. அதுக்கு என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, உனக்கு குடும்ப அட்டை இல்லை, ஒரு ஃபேமிலி இல்லை, உனக்கு ஜாமீன் கொடுக்க யாரும் இல்லை அப்படின்னு சொல்லி அவருக்கு அங்கேயும் லோன் ஆனது மறுக்கப்படுது. ஸோ அதுக்கப்புறமும் தைரியமாக தன்னம்பிக்கையாக வந்து தன்னோட சொந்த முயற்சியால் இன்னமும் டீ வித்துட்டுருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட சொந்த முயற்சியில் காசை சேர்த்து கண்டிப்பாக நான் ஒரு டீ கடை வைப்பேன், இது மாதிரி நான் இன்னும் நிறைய பேருக்கு என்னோட சொந்த முயற்சியில் உதவி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி தைரியமாக தன்னம்பிக்கையாக செயல்பட்டுருக்காரு. ஸோ இப்படிதாங்க வெளியிலேருந்து பார்க்கும்போது எல்லாரோட வாழ்க்கையும் ஒரு குளத்து மேலே இருக்க அந்த தெளிந்த நீர் மாதிரி அழகாக தான் தெரியும். ஆனால் அந்த குளத்துக்குள்ளே போய் பார்க்கும்போது தான் அந்த குளம் எவ்வளோ கலங்கலாக கலங்கி போயிருக்கு அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரிய வரும். ஸோ எல்லாருமே அவங்களோட வாழ்க்கையில் ஸ்ட்ரகிளை கடந்து தான் வந்திருப்பாங்க. யாருமே ஸ்ட்ரகிள் இல்லாமல் வந்துட மாட்டாங்க அவங்களோட லைஃப்பில். ஸோ நமக்கும் அதே மாதிரி தான் வச்சுக்கோங்களேன், ஸ்ட்ரகிள் நம்மளோட லைஃப்பில் வரதான் செய்யும். ஸோ நாம் தான் தைரியமாக தன்னம்பிக்கையாக போராடணும். ஸோ நம்ம எவ்வளோ நாள் ட்ரை பண்ணுறோம் அப்படின்றது தான் நம்மளோட வெற்றியே அடங்கியிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நமக்கு என்ன வேணும் அப்படின்றத நாம் தான் டிசைட் பண்ணமே தவிர மற்றவங்க யாரும் டிசைட் பண்ணக்கூடாது. நமக்கு என்ன வேணுன்றதை முடிவு பண்ணிட்டு நாம் தைரியமாக தன்னம்பிக்கையாக விடாமுயற்சியோட போராடிக்கிட்டே இருக்கணும். யார் நமக்கு சப்போர்ட் பண்ணாலும் சரி, பண்ணலனாலும் சரி, நம்மளை ஆதரித்தாலும் சரி, நிராகரித்தாலும் சரி, கேவலப்படுத்தினாலும் சரி, இழிவுபடுத்தினாலும் சரி, நாம் தைரியமாக தன்னம்பிக்கையாக நாம் தான் செயல்பட ஆரம்பிக்கணும். மற்றவங்களை நினச்சி நாம் வாழ ஆரம்பித்தோம் அப்படின்னா நம்மளோட வாழ்க்கை அதோட முடிஞ்சிடும். ஸோ மற்றவங்ககிட்டேருந்து நம்ம எதிர்பார்க்குறத ஃபஸ்ட்டு நிறுத்திட்டு நாம் நம்மக்கிட்ட நமக்கு என்ன தேவையோ நம்மக்கிட்டேருந்து நாமளே ஃபஸ்ட்டு கொடுக்க ஆரம்பிக்கணும். ஸோ நமக்கு ஒரு மோட்டிவேஷன் தேவை அப்படின்னா அதை நாம் வேறவங்கிட்ட இருந்து எதிர்பார்க்கக்கூடாது, நாமளே அந்த மோட்டிவேஷனை நம்மகிட்ட இருந்து எடுத்துக்கணும். நமக்கு ஒரு அன்பு தேவைப்படுது அப்படின்னா அந்த அன்பு மற்றவங்ககிட்ட இருந்து கிடைக்கும் அப்படின்றது எதிர்பார்க்கறது ரொம்ப தவறான விஷயம். அந்த அன்பை நாமளே ஃபஸ்ட்டு நமக்கு கொடுக்க ஆரம்பிக்கணும். நமக்கு ஒரு நம்பிக்கை வேணும், எது வேணுமா இருந்தாலும் சரி நாம் ஃபஸ்ட்டு நமக்கு தேவையானதை நம்மகிட்ட இருந்து கொடுக்க ஆரம்பிக்கணும். ஸோ அப்படி கொடுக்க ஆரம்பித்தோம்னா கண்டிப்பாக நாம் எதிர்பார்க்குற எல்லா விஷயமும் நம்மளை தேடி தானாக வெளியிலேருந்து வந்து சேரும்.